Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa alihi wa sahbihi ajma'in. Waqad qala Allah ta'ala fil Qur'an al-Kadim wal Furqan al-Majid wa idha maridtu fa huwa yashfini. Rabbi sarahli sadri wa yassirli amri wa hallu 'uqdata min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. Fama tawfiqi illa billahi 'alayhi tawakkaltu wa huwa rabbul 'arshil 'azim. Alavatra arulalanum nigaratra anbudinamagiya ellam ulla Allahin peral avar aarambam seigiren. அன்னல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனைவர்கள் மீதும், அத்தனை இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா சோதனை களமாக இந்த உலகை படைத்து இதில் அவனது அடியார்களாக இருக்கிற மனித சமூகத்திற்கு பலவிதமான சோதனைகள் அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி இருக்கிறான். உலகம் என்பதே சோதனை கூடம்தான். இறைவனுடைய அடியார்கள் அல்லாஹ்வின் மீது எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அவன் தன்னுடைய எஜமான் என்பதனை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, அல்லது பேச்சுக்கு மட்டுமே அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதா என்றெல்லாம் சோதிப்பதற்காக, அப்படி சோதித்து அறிந்து மனித பிறவியலிலே அல்லாஹு தாலா தனக்கு நெருக்கமானவர்களை, தனக்கு பிரியமானவர்களை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் எல்லா விதமான சோதனைகளையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே அமைத்து தந்திருக்கிறான். மனிதர்களிலே நம்மெல்லாம் சில நேரங்களிலே சிந்திப்போம், ஏன் இப்படிப்பட்ட ஏற்றதாழ்வு, சிலர்களுக்கு கொடுத்தும் சிலர்களுக்கு கொடுக்காமலும், சிலர்களுக்கு நோயையும் சிலர்களுக்கு ஆரோக்கியத்தையும், சிலர்களை வறுமையிலும் செழிப்பிலும், இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா வித்தியாசத்தோடு மனிதர்களுக்கு மத்தியிலே பாகுபாட்டோடு வைத்திருக்கிறானே என்ற எண்ணம் நம்மிலே பலர்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அதற்கெல்லாம் ஒரே பதில் இதுதான், அல்லாஹு தஆலா சோதிக்கிற போது சிலர்களை கொடுத்து சோதிக்கிறான், சிலர்களை கொடுக்காமல் சோதிப்பான். இரண்டு சோதனைகளும் வெற்றி பெற வேண்டும். சிலர்களுக்கு நன்மைகளையே செய்து கொண்டு அவர்களை சோதிக்கிறான், சிலர்களுக்கு கவலையும் துக்கத்தையுமே கொடுத்து சோதிப்பான். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், விளையாட்டு வீரர்கள் தங்களது பந்தயங்களிலே ஜெயிப்பதற்காக வேண்டி சிலர்களுக்கு காரை கொடுப்பார்கள், அந்த காரை ஓட்டி பந்தயத்திலே ஜெயிப்பார்கள். சிலர்களுக்கு பைக் போன்ற வாகனங்களை கொடுப்பார்கள், சைக்கிளை கொடுப்பார்கள், சிலர்களுக்கு ஒன்றும் கொடுக்காமல் ஓட்டப்பந்தயத்தை ஓடி ஜெயிக்க வேண்டும் என்று பந்தயம் வைத்திருப்பார்கள். எல்லாருக்குமே பரிசு ஒன்றுதான், வாகனம் கொடுக்கப்பட்டவனுக்கும் அதே பரிசு தான், வாகனம் இல்லாமல் காலால் ஓடுகிறவனுக்கும் அதே பரிசு தான். இது ஒரு சோதனை. இந்த சோதனையில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் அதற்குரிய பரிசை பெறுவார்கள். அதுபோலத்தான் இந்த உலகில் படைக்கப்பட்ட மனித இனம் அல்லாஹ் சிலர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை சோதிக்கிறான், சிலர்களுக்கு ஒன்றுமே கொடுக்காமல் சோதிப்பான். சோதனையினுடைய இறுதியிலே யார் வெற்றி பெற்றாலும் சரி அவர்களுக்கு பரிசு உண்டு. பணம் செல்வம் இருப்பவர்கள் யாரும் சுவனத்திற்கு போக முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை அல்ல. ஏழைகளும் சுவனத்திற்கு போக முடியும், செல்வந்தர்களும் சுவனத்திற்கு போக முடியும், ஏழைகள் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே சோதனையால் அவதிப்பட்டவர்கள், நோயால் அவதிப்பட்டவர்கள், உலகத்திலே எந்த நன்மையும் அடையாதவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்திலே சுவனத்திலே உட்கார முடியுமோ அந்த அளவுக்கு செல்வம் படைத்தவர்களும் உட்கார முடியும். அவரவர்களது சோதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நியதியில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால், உலகத்திலே அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படி வாழ்ந்து காட்டிவிட்டால் இவர்கள் அடைகிற அந்தஸ்தை அவர்களும் பெற முடியும். எனவே இந்த உலகம் என்பது சோதனைக்குள்ளானது. இங்கே அனைத்துமே சோதிக்கப்பட வேண்டிய, சோதிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டவை. அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே சொல்லி காட்டுவான், உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிற செல்வங்களும் இந்த உலகத்தினுடைய அத்தனை நியமத்துகளும் குழந்தை செல்வம் மனைவியும் குடும்பம் எல்லாமே சோதனைக்குரியவைதான், எல்லாமே சோதிப்பதற்காக கொடுக்கப்பட்டவைதான். சிலர்களுக்கு குழந்தைகளை கொடுத்து சோதிக்கிறான், குழந்தைகளை கொடுக்காமல் சிலர்களை சோதிக்கிறான், எல்லாமே சோதனைக்கு உட்பட்டதுதான். எனவே இவைகள் அத்தனையுமே அவனது கைவசம் இருக்கிறது, அவன் பொறுப்பில் இருக்கிறது. இங்க யாரும் குறைபட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தரவில்லையே, அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லையே என்று அல்லாஹ்வின் மீது என்ன செய்யக்கூடாது, இங்கு குறைபடக்கூடாது. கொடுக்கப்பட்டவர்கள் அழிச்சாட்டியத்திலும் அக்கிரமத்திலும் ஈடுபடக்கூடாது. இது அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்பட்டவை, அல்லாஹ்விடத்திலிருந்து வழங்கப்பட்டவை என்பதை இங்கே தன்னுடைய சிந்தனையிலே வைக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுத்தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், யாரை அல்லாஹ்வுத்தாலா விரும்புகிறானோ தன்னுடைய அன்புக்கும் அடிமைத்தனத்திற்கும் யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு தான் அதிகமான சோதனைகளை கொடுப்பான். அல்லாஹ் சோதனை அடைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு ஆளானவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அல்ல. அப்படி யாரும் எண்ணிவிடக் கூடாது. அப்படி இருந்திருந்தால் இந்த உலகிலே சோதிக்கப்படாத ஒரு வர்க்கமாக, சோதிக்கப்படாத ஒரு மனிதர்களாக நபிமார்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம், எல்லா மனித இனத்திலும் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான். நபிமார்களுக்கு கொடுத்தது போல சோதனை வேறு எந்த மனிதனுக்கும் வழங்கவில்லை என்பதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு. நோயால் அவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் என்னென்ன கெடுதிகள் இருக்கிறதோ அத்தனையிலேயுமே அதிகம் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் செல்வத்தை கொடுத்தும் அதிகாரத்தை கொடுத்தும் ஆட்சியை கொடுத்தும் நபிமார்களை சோதித்திருக்கிறார். உலகத்திலே நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது போல அதிகாரத்தை, ஆட்சியினை, பதவியினை வேறு எந்த மனிதனுக்கும் கொடுக்கவில்லை, அப்படி கொடுத்தும் சோதித்திருக்கிறார். இங்கு அல்லாஹ்வுடைய நோக்கம் இவைகளில் இந்த மனிதர்கள் எப்படி நடக்கிறார்கள், எல்லா நிலையிலும் நமக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா, இறை கட்டளைகளை மீறாமல் நடக்கிறார்களா என்பதுதான் இங்கே முக்கியமான நோக்கமே தவிர அது அல்லாது வேறு ஒன்றும் இல்லை. சிலர்களை உயர்வாக வைத்திருக்க வேண்டும், சிலர்களை தாழ்வாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்பிலே உள்ளவை அல்ல. இப்ராஹிம் அலை இஸ்லாமர்கள் அல்லாஹ் சொல்லுவார்கள், வைதா மரித்து ஹோம் யஸ்பினி, நான் நோய் அடைந்து விட்டால், நோய்வாய்ப்பட்டு விட்டால் என்னை குணமாக்குவன் அவன்தான், எல்லாமே அவன்தான். நோயை கொடுப்பதும் அவன்தான், நோயிலிருந்து விடுதலை கொடுப்பதும் அவன்தான். மனிதர்கள் கையாளுகிற சிகிச்சை முறைகளும் சரி, அல்லது இன்ன பிற யூகங்களும் வழிமுறைகளும் எல்லாமே அவைகள் ஒரு பேருக்காகத்தான். எந்த மருத்துவனும் எந்த நோயும் குணப்படுத்த முடியாது, அது எவ்வளவு சிறிய நோயாக இருக்கட்டும் பெரிய நோயாக, எந்த மருத்துவனாலையும் எந்த நோயும் குணப்படுத்த முடியாது, எந்த மருந்துகளாலும் எந்த நோயும் குணப்படுத்த முடியாது. அந்த மருந்திலே ஷிஃபாவை வைத்திருப்பவன் அவன்தான். அவன் நாடினால் அதிலே உங்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பான், நாடினால் அதை பயனற்றதாக ஆக்கி விடுவான். எத்தனை லட்சம் கோடிகள் செலவு செய்தாலும் சரி, இறைவனுடைய நாட்டும் அதிலே உங்களுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று இருக்கும் பட்சத்தில் சாதாரணமான அற்பமான பொருள்களால் நிவாரணத்தை கொடுத்து விடுவான். உங்களுக்கு நிவாரணம் அளிப்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லை என்று சொன்னால், எத்தனை கோடிகள் செலவு செய்து நீங்கள் மருந்தை உட்கொண்டாலும், எத்தனை கைதேர்ந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளித்தாலும் அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெற முடியாது. அதற்குள்ளே அந்த மருந்துக்குள்ளே நிவாரணத்தை வைத்திருப்பவன் அல்லாஹ்தான். ஒரு நிகழ்வை சொன்னால் உங்களுக்கு புரியும். மூசா அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்களுக்கு ஒரு முறை வயிற்று நோய் வலி ஏற்பட்டது. அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள், யா அல்லாஹ் எனக்கு வயிற்று வலியாக இருக்கிறது, அல்லாஹ் சொன்னான், இந்த மலையடிவாரத்திற்கு செல்லுங்கள், அங்கே சில இலைகள், பச்சை இலைகள் இருக்கிறது, அதை எடுத்து சாப்பிடுங்கள், வயிற்று வலி நீங்கிவிடும் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாமர்கள் அது போலவே அங்கு சென்று அந்த பச்சை இலைகளை பிடித்து பறித்து சாப்பிட்டார்கள், வயிற்று வலி குணமானது. அதற்கு பிறகு நீண்ட வருடங்கள் கழிந்த பிறகு, பல வருடங்கள் கழிந்த பிறகு அது போலவே வயிற்று வலி ஏற்பட்டது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை, அல்லாஹ் தான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறானே, அந்த மருந்தை சாப்பிடுங்கள் வயிற்று வலி குணமாகும் என்பதாக. எனவே நேராக போனார்கள், அந்த குறிப்பிட்ட அந்த செடியை எடுத்து சாப்பிட்டார்கள், உட்கொண்டார்கள், வயிற்று வலி குணமாகவில்லை. இவர்களுக்கு ஆச்சரியம், அன்றைக்கு இந்த இலைத்தான் சாப்பிட்டோம் குணமானது, இப்போது குணமாகவில்லையே என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசாவே அன்றைக்கு நீங்கள் வயிற்று வலி என்று என்னிடத்திலே வந்தீர்கள், என்னிடத்திலே கேட்டீர்கள், நான் உங்களுக்கு அதை அறிவித்தேன், இன்றைக்கு நீங்களாக போய்விட்டீர்கள், என்னிடத்திலே கேட்கவில்லை. அந்த மருந்து ஒன்றும் உங்களுடைய வயிற்று வலியை குணப்படுத்தவில்லை, அதொன்றும் உங்களுடைய நோயை போக்கவில்லை, அதிலே நிவாரணை வைத்திருப்பவன் நான், எந்த ஒன்றும் என்னுடைய பெயர் சொல்லாது, என்னுடைய பெயரை பயன்படுத்தாது, எந்த நிவாரணமும் எதிலும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். நேருக்கு நாம் மருந்துகளை உட்கொள்ளுகிறோம், இவர் இந்த நோய்க்கு இந்த மருந்து என்று கொடுத்திருக்கிறார், அதை நாம் சாப்பிடுகிறோம், இது நம்முடைய, இதுதான் நம்முடைய வேலை. ஆனால் நிவாரணம் அளிப்பவன் அல்லாஹ்தான். எனவே இந்த உலகத்திலே நடைபெறுகிற எந்த சோதனைகளும் எந்த நன்மைகளும் அவன் அல்லாது இல்லை என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நோய்க்கும் அல்லாஹ்வுத்தால நன்மைகளை கொடுக்கிறான், சும்மா நோயை மட்டும் கொடுத்துவிட்டு அவர்களை வதைப்பதில்லை, அவர்களை சிரமப்படுத்துவதில்லையே. எந்த மனிதனையும் சிரமப்படுத்துவது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. எந்த ஒரு சிரமம் ஏற்பட்டாலும் அதற்குரிய பகரத்தை அல்லாஹ் கொடுக்காமல் அந்த சிரமத்தை அவனுக்கு கொடுப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய காலில் குத்துகிற முள் இருக்கிறதே, அந்த முள்ளினுடைய வலி எவ்வளவுதான் இருக்கும், அந்த சாதாரண வலி வலிக்கும் கூட அல்லாஹ்வுத்தால அவனது பாவங்களை மன்னிக்கிறான். அவர்கள் மனதிலே ஏற்படுகிற சிறிய பெரிய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கவலைகளை கொடுத்ததற்காக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு சிரமத்தை கொடுத்திருந்தால் அந்த சிரமத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுத்தால அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருக்கு அவருக்கான அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால், அவருக்கான அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால், அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அவருக்கு சோதனையை வழங்குவான். இதா சின்னல் அப்த இதா சபக்கத்திலகுமின்ல்லாஹி மன்சிலத்தன், அல்லாஹ்விடத்திலே பலவிதமான ஸ்தானங்கள் உண்டு, பல அந்தஸ்துகள் உண்டு, எல்லா மனிதர்களையும் ஒரே அந்தஸ்திலே அவன் வைத்திருப்பதில்லை. நபிமார்களுக்கு இருக்கிறது, சோதாக்களுக்கு இருக்கிறது, சாலியின்களுக்கு இருக்கிறது, சித்தீக்கியன்களுக்கு இருக்கிறது. இப்படி அவர் அவர்களுடைய உலகத்தில் அவருடைய வாழ்வை பொறுத்து அவருடைய அந்தஸ்து மறுமையிலே உண்டு. சிலர்களுடைய அந்தஸ்து குறைவாக இருக்கும், அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும், அந்த இடத்திலே அவர்களை உட்கார வைக்க வேண்டும், அந்த அந்தஸ்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிலை வருகிற போது, இதா சபக்கத்தில் மனசில் தன் லம் எபிலாகாபி அமலிஹி, அவருடைய அமல் அவருக்கு பத்தாது. உயர்ந்த அந்தஸ்தே ஒரு அந்தஸ்திலே அல்லாஹ் அவரை கொண்டு வர வேண்டும் என்று வைத்திருப்பான், ஆனால் அந்த அளவுக்கு அவர் அமல் செய்திருக்க மாட்டார், நன்மையான காரியங்களை செய்திருக்க மாட்டார். அப்படி இருக்கிற போது அல்லாஹ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் ஃபீ ஜஸதிஹி, அவருடைய உடலிலே அல்லாஹ் தஆலா நோயை கொடுப்பான், ஔஃபீ மாலிஹி அல்லது அவருடைய பொருளிலே நஷ்டத்தை கொடுப்பான், அவருடைய பொருளிலே அழிவை கொடுப்பான், ஔஃபீ வலதிஹி அல்லது அவர்களது பிள்ளைகளின் மூலமாக சோதனை கொடுப்பான். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நடக்கும், உடல் ரீதியான சோதனை நோயை போல ஏற்படும், அல்லது பொருள் சிதைவதன் மூலமாக, நஷ்டம் ஏற்படுவதன் மூலமாக, அல்லது பறிக்கப்படுவதன் மூலமாக இப்படிப்பட்ட சோதனைகள் உண்டாகும், அல்லது தனது பிள்ளைகளால் சிரமம் ஏற்படும், ஆண் பிள்ளைகளாலோ பெண் பிள்ளைகளாலோ அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயராமல் இருப்பதால், அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதமான கெடுதி உண்டாவதால் சோதனை உண்டாகும். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவரை அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தி விடுவான். அந்த இடத்துக்கு அவரை வைத்து விடுவார். ஏனென்று சொன்னால் அவர் அந்த இடத்துக்கு போவதற்குரிய அமல் அவரிடத்தில் இல்லாமல் இருக்கும். எனவே எந்த ஒன்றும் அவருக்கு தீமையாக அல்லாஹ் அமைப்பதில்லை. சும்மா சபரஹு வலா தாலிக்க யபலாஹுல் மன்சிலத அல்லதி சபக்தலஹு மின் அல்லாஹ். அதற்கு பிறகு அவர் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த சோதனைகளை அடைந்த பிறகு ஆர்ப்பரித்துக் கொண்டு இறைவனை விமர்சித்துக் கொண்டு என்னமோ பெரிய ஒரு தீங்கு தனக்கு ஏற்பட்டதாக நினைத்து எல்லாரிடத்திலும் அதை கொண்டு போய் சொல்லி இறைவனது செயலின் மீது நம்பிக்கையில்லா தன்மையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் பயன் அடைய மாட்டார். அதே நேரத்தில் அவைகளை பொறுத்துக் கொண்டு சகித்துக் கொண்டு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியது என்பதனை விளங்கி அவர் இந்த உலகத்திலே வாழ்க்கையை நடத்துகிற போது அவருக்கு என்ன அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்க நாடி இருந்தானோ அந்த அந்தஸ்திலே அவரை கொண்டு போய் உட்கார வைப்பான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, வேறொரு ஹதீஸில் எப்படி சொல்கிறார்கள், ஜாபிர் அல்லாஹ்வுங்கள் அறிவிக்கிறார்கள், கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யபக்கஹுல் ஆஃபியத் யௌமல் கியாமா, இந்த உலகத்தில் எந்த நோயும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தவர்கள். சில பேர் அப்படி நினைக்கிறார்கள், நமக்கு ஒரு தலைவலி கூட வந்ததில்லை, அல்லாஹ் பெரிய கிருபை செஞ்சிருக்கான், ஒரு காய்ச்சல் கூட வந்ததில்லை, ஒரு நோய் கூட வந்ததில்லை, அதுல நான் ரொம்ப பாக்கியம் அல்லவன். உண்மையாலுமே அவர்கள் பாக்கியம் கெட்டவர்கள், நிச்சயமா அவர்கள் பாக்கியம் அடைந்தவர்கள் அல்ல. ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருடைய உடலிலே ஜுரம் வருகிறது, காய்ச்சல் வருகிறது என்று சொன்னால் அந்த காய்ச்சலின் மூலமாக அவருக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும், இந்த காய்ச்சலுடைய தன்மை என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு மூட்டுக்களிலும் அது சென்றடையும். எனவே அந்த மூட்டுக்களுக்குரிய ஒவ்வொரு மூட்டுக்களுக்குரிய நன்மையும் அவருக்கு உண்டு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு கேட்டார், யார சொல்ல காய்ச்சல் என்னன்னு கேட்டார். அவர் இதுவரைக்கும் காய்ச்சலை அனுபவிக்காதவர், காய்ச்சல் என்றால் என்ன என்று கேட்டார். செல்லாலுசன் காய்ச்சல்னா தெரியாதா என்று சொல்லிவிட்டு சதைக்கும் தோலுக்கும் மத்தியிலே ஏற்படுகிற ஒரு விதமான உஷ்ணம் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் சொன்னார், இதுவரைக்கும் அந்த மாதிரி நான் அனுபவிச்சதில்லை என்று சொன்னார். அதற்கு பிறகு தலைவலியை சொன்னார்கள். எந்த மனிதனுக்கு தலைவலி வருகிறதோ அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிற போது அந்த மனிதர் கேட்டார், தலைவலி என்றால் என்ன என்று கேட்டார். செல்லாலே சொன்னார்கள், தலையிலே ஓடுகிற போகிற ஒரு நிரம்பினுடைய அதன் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு வலி என்று சொன்னார்கள். இதுவரையில் நான் உணர்ந்ததில்லை என்று சொன்னார். அவர் எழுந்து போய்விட்டார். பெருமானார் செல்லாசா அங்கு இருப்பவர்களிடத்திலே சொன்னார்கள், நரகவாதியை பார்ப்பதாக இருந்தால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நரகவாதிகளுக்கு தான் இந்த உலகத்தில் எந்த சோதனையும் ஏற்படாது, எந்த துன்பமும் ஏற்படாது. அல்லாஹ் ஒரு தலைவலியை கொடுக்க மாட்டான், ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். உலகத்திலே தன்னை உயர்ந்த இறைவன் என்று சொன்ன சிறவன் இருக்கிறானே, அவனுக்கு ஒரு தலைவலி கூட வந்ததில்லை. உலகத்திலே வாழுகிற போது அத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறான், அவனுக்கு தலைவலி கூட ஏற்பட்டதில்லை. எனவே ஜுரமும் தலைவலியும் உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் அத்தனையும் அவன் சுவனவாசி என்பதற்கு அத்தாட்சியாகும், அல்லாஹ் தஆலா அவனை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளமாகும். அதனால யாரும் எனக்கு ஜுரம் வரணும் தலைவலி வரணும் அப்படி விரும்பக்கூடாது, அப்படி கேட்கக்கூடாது. ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை, நோயை பயப்பட்டிருக்கிற ஒரு மனிதரை சந்திப்பதற்காக வேண்டி போனார்கள். அந்த மனிதர் குருவி சுருண்டு கிடப்பது போல கிடந்தார், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதை போய் நல்லா விசாரித்தார்கள். நோயாளியை நலம் விசாரிப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு வழிமுறை. விசாரித்த போது அவர் இந்த அளவுக்கு உடலெல்லாம் மெலிந்து போய் அப்படியே ஒரு சுருண்டு பறவை சுருண்டு கிடப்பது போல கிடக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், இன்னும் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரே, நீங்கள் ஏதாவது அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா என்று கேட்டார்கள். இந்த மனிதர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் இப்படி துஆ செய்தேன், அல்லாஹ் மறுமையில் எனக்கு ஏதாவது வேதனை கொடுப்பதாக இருந்தால் அங்கே என்னை வாட்டி வதைத்து விடாதே, அங்கே எனக்கு வேதனை தந்து விடாதே, அந்த வேதனையை இந்த உலகத்திலே தந்துவிடு என்று நான் பிரார்த்தனை செய்தேன் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்பட்டு விட்டீர்களே, அல்லாஹ்விடத்திலே அப்படி கேட்கக்கூடாது, அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு நன்மை சென்றுதான் கேட்க வேண்டும், மறுமையுடைய வேதனை நீங்கள் மறுமையிலே தாங்க முடியாது என்று இருக்கிற போது இங்கே எப்படி தாங்கிக் கொள்வீர்கள், அப்படி கேட்கக்கூடாது என்று சொன்னார்கள். அப்ப யாரும் நோயை கேட்கக்கூடாது, நோயை குடு என்று கேட்கக்கூடாது. இயல்பாக ஒரு மனிதருக்கு நோய் ஏற்படுமானால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருபவை, அதன் மூலமாக நிறைய பயன்கள் உண்டு. அல்லாஹ் தஆலா அவருக்கு மிகப்பெரிய நன்மை அவசியமாகும். மறுமை நாளிலே ஜாபிர்தான் அறிவிக்கிறார்கள், யவத்துவாஹுல் ஆஃபியத்தி யௌமல் கியாமா, கியாமத்து நாளிலே இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள், எந்த நோயினுடையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் கியாமத்து நாளிலே பார்ப்பார்கள். ஹீல யுஹத்தி அஹ்லுல் பலாயி சவாப, யார் இந்த உலகத்திலே நோயினால் சோதிக்கப்பட்டார்களோ சிரமப்பட்டார்களோ அந்த மனிதர்களை கியாமத்திலே நோயற்றவர்கள் சந்திப்பார்கள், நோயற்றவர்கள் பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் மிக அந்தஸ்திலே, உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள். இந்த உலகத்திலே சிரமப்பட்டவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கவலையாலும் துன்பத்தாலும் பீடிக்கப்பட்டவர்கள், மறுமை நாளில் அவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். அப்படி சிறப்பை பார்ப்பார்கள். அதை பார்த்த உடனே இவர்கள் கருதுவார்கள், ஜுலூதஹும் காரத காரவத்தை சித்துன்யா பில் மகாரிலி, இவர்கள் இந்த அளவுக்கு அந்தஸ்து, உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறார்களே, நாம் உலகத்திலே வாழ்கிற போது நம்முடைய தோள்களையும் சதைகளையும் கத்தரிகளால் துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டுமே, அவ்வளவு அவஸ்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே. அப்படி இருந்தால் இவர்களை போலல்லவா நாமும் நன்மை பெற்றிருப்போம், அந்தஸ்தை பெற்றிருப்போம் என்று விரும்புவார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அடைகிற அத்தனை துன்பங்களும் அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து அதற்கு நிச்சயமான பகரம் உண்டு. அதில் அதில் ஆறுதல்பட்டு கொள்ள வேண்டிய, எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறது, உடம்பு இப்படி இருக்கு அப்படி இருக்கு புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. உலகத்துலதான் நோயெல்லாம் வரும், சிரமங்கள்லாம் வரும், கவலைகள்லாம் வரும். இங்க எவ்வளவு நாள் வாழப்போகிறோம், இங்க இருக்கிற வரையிலும் இவைகளை பொறுத்துக் கொள்வோம் என்று சொன்னால், மறுமையில எந்த கவலையும் இல்லாத, துன்பமும் இல்லாத, வேதனை இல்லாத சுகமான வாழ்வை பெறலாம். இங்க இருக்கிற காலத்திலே அவைகளை சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய சிறப்புகள் எல்லாம் அதிகமாக சொல்லி இருந்தாலும் கூட, அல்லாஹ்விடத்திலே நமக்கு கேட்க சொன்னது என்ன தெரியுமா, நோயை கொடு என்று கேட்க வேண்டும் அல்ல என்று சொல்லவில்லை, பொறுமையை கொடு என்று கூட அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்க வேண்டாம், அல்லாஹ் எனக்கு பொறுமையை கொடு. பொறுமை என்பது நல்ல குணம் தான், அது சிறப்பானதுதான். அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை எது நடந்தாலும் எனக்கு பொறுமையை கொடு என்று கூட நீங்கள் கேட்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி துஆ செய்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டார், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க ஸபர, யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை கொடு, நான் உன்னிடத்தில் பொறுமையை கேட்கிறேன் என்று கேட்டார். ஃபகால ஸஅத் அல்லாஹ் அல் பலா ஃபஸல் ஃபஸல்ஹுல் ஆஃபியத, அந்த மனிதரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அப்படி கேட்க வேண்டாம், பொறுமையை கொடு என்று கேட்க வேண்டாம். பொறுமையை கொடு என்று கேட்டாலே பலாவை கொடு என்பதாகத்தான் அர்த்தம், இந்த உலகத்திலே சோதனை கொடு என்பதாகத்தான் அர்த்தம், சோதனை வந்தா தானே பொறுமைங்கிறது வரும். எனவே அப்படி கேட்க வேண்டாம், பொறுமையை கொடு என்று கேட்க வேண்டாம், அதற்கு பதிலாக ஆசியத்தை யாருக்கு ஆரோக்கியத்தை கொடு என்று கேளுங்கள் என்று சொன்னார்கள். பொறுமை நல்ல விஷயம்தான், அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் பொறுமை எப்போது வேண்டும் என்று வருகிற போது, அவனுக்கு சோதனைகள் ஏற்படுகிற போது, கஷ்டங்கள் ஏற்படுகிற போதுதான் பொறுமை வேண்டும். அப்ப அந்த பொறுமையை கேட்டுவிட்டால் அதோடு சேர்ந்து சிரமத்தையும் கேட்கிறோம், சோதனையும் கேட்கிறோம் என்று பொருள். எனவே அப்படி கேட்க வேண்டாம், அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் அவ்வலி அல்ல மிம்பரி, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் மேலே நின்று கொண்டு சும்மா பக்கா அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். கண்ணீர் வடித்துவிட்டு கேட்டார்கள், ஃபகால் அஸ்அல் அல்லாஹுல் அஃவல் ஆஃபியத, யா அல்லாஹ்வின் இடத்திலே நான் ஆரோக்கியத்தை கேட்கிறேன், நிரந்தரமான ஆரோக்கியத்தை கேட்கிறேன். ஃபைன் அஹதன் லம் யூத பைதல் யகீனி கைரம் மினல் ஆஃபியா, இந்த ஒரு மனிதன், இந்த உலகத்திலே வாழுகிற ஒரு மனிதன் ஈமான் தான் அவனுக்கு மிகப்பெரிய ஞாபத்து. அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஈமான் மிகப்பெரிய ஞாபத்து, அதற்கு அடுத்த பெரிய ஞாபத்து இருக்கிறது என்று சொன்னால் அது உடல் ஆரோக்கியம் தான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு செல்வத்தை நாம் அடைந்திருந்தாலும், பெற்றிருந்தாலும், எவ்வளவு பிள்ளை செல்வங்களை பெற்றிருந்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பதவியை நாம் வகித்திருந்தாலும் கூட, எல்லாத்தையும் விட உயர்வானது நாம் கொண்டிருக்கிற ஈமான், நம்மிடத்தில் இருக்கிற ஈமான். அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத்து ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஆரோக்கியம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் துவா கபூல் ஆகின்ற எல்லா இடங்களிலும் ஆரோக்கியத்தையே கேளுங்கள், வேறு எதுவுமே வேணாம். எனக்கு பொருளை கொடு, பணத்தை கொடு, சம்பாத்தியத்தை கொடு, லாபத்தை கொடு, எதுவுமே கேட்க வேண்டியது இல்லை. ஆரோக்கியம் ஒன்றுதான் இந்த உலகத்திலும் உனக்கு உயர்வானது, மறுமையிலும் உயர்வானது. ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அன்ன ரஜுலன் ஜாஅ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் ஐயு துஆயி அஃதலு. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி அவர்களே வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு சிறப்பான ஒரு துஆவை எது என்ற துஆ என்று கேட்டார்கள். சிறப்பான ஒரு துஆவை சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஸல் ரப்பக்கல் ஆஃபியத வல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை கேளுங்கள், அதுதான் சிறப்பான துவா. யாராவது நம்ம கேட்கிறோமா இந்த துவா? கபூலா கூடிய நேரம் ஜுமாவோட நேரத்தில் முதல் ஹுதுபா முடிந்து இமாம் அந்த மெம்பர் படியிலே உட்கார்ந்து இருக்கிற போது அந்த கிடைக்கின்ற அந்த இரண்டு மூன்று நிமிடங்கள், இரண்டு நிமிடங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வேற எதையும் அங்க கேட்கக்கூடாது, ஆஃபியத்தை தான் கேட்க வேண்டும். யாழ்லான குடல் ஆரோக்கியத்தை கூட என்று கேட்க வேண்டும். சந்தர்ப்பம் அதெல்லாம். அதுபோலத்தான் இமாம் மெம்பர் படியிலிருந்து இறங்கி தொழுவைப்பதற்காக வேண்டி முஸல்லாவில் வந்து நிற்கின்ற நேரத்தில் நீங்க யாரும் எந்திரிக்க கூடாது. எதுவரையிலும் என்று சொன்னால் முஅத்தின் பாங்கு காமத் சொல்லுகிற வரையிலும். ஏன் அப்படி எந்திரிக்க கூடாதுன்னு சொன்னா அந்த நிமிடங்கள் இருக்கிறது துவா கபூலாகின்ற நிமிடங்கள். இமாம் மிம்பர் படியில இருந்து காமத் சொல்வதற்காக வேண்டி வந்து நிற்கின்ற அந்த நேரம் வரையிலும், காமத்து சொல்லுகிற அந்த இடைப்பட்ட நேரம் வரையிலும் அந்த நேரத்திலே ஆசியத்தை அல்லாஹ்விடத்திலே துவா கேளுங்கள். துவா அங்கீகரிக்கப்படுகின்ற நேரம் அவைகள் எல்லாம். நம்ம என்ன செய்யறோம்? இமாம் இறங்கிட்டாரு, தடவுடன் எந்திரிச்சிடும் இறங்கிறதுக்கு முன்னாடியே. இந்த படிக்கட்டு வந்து இறங்கி அங்க வந்து நிற்கின்ற அந்த நேரம் மிக முக்கியமான நேரம். இப்படியெல்லாம் துவா கபூலாகின்ற அந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் மூன்று நாட்கள் மூன்று முறை வந்து கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு இதே பதிலை தான் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைதா ஊலிச்சத்துல் ஆஃபியத்து ஃபித் துன்யா வாஅத்தியதா ஃபில் ஆஹிரா ஃபக்கத் அஃலஹத. நீங்கள் உலகிலும் மறுமையிலும் ஆஃபியத்தை கொடுக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று சொன்னார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே முழுமையான வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஆரோக்கியம் என்பது அவ்வளவு முக்கியமானது. எல்லாருமே 90% நோயாளியா தான் இருக்கும். நோயை நோய் என்று கருதக்கூடாது, நம்மை நோயாளி என்று கருதக்கூடாது. யாராவது கொஞ்சம் உடம்பு அழைச்சிருந்தா கேட்க தான் செய்வாங்க, என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா, அது இருக்கா அது இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருக்கிறேன். இருக்கும், ஏதாவது ஒன்னு இருக்கும், நல்லபடியா இருக்கு, அல்லாஹ் நல்லபடியா வச்சிருக்கான். அப்படி பதில் சொல்லி பாருங்க, எவ்வளவு உற்சாகம் உண்டாகும், கேட்பவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அது மாதிரி எந்த நிலையிலும் அப்படி சொல்லி பழக வேண்டும். ஆமாங்க, ஒரே சுகர், ஒரே பிபி, அது இருக்கு இது இருக்குது, 350 இருக்கு, 450 இருக்கு. நாம் உட்கொள்ளுகின்ற பொருள்களால் சில தீமைகள் உண்டாகின்றன, அது உண்மைதான். அதையே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டு, அதையே நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தால் எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போய்விடும். எனவே அவைகளை கருத்தில் கொள்ளாமல் அல்லாஹ் இது நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற உண்மைதான். அவனிடம் அவனத்திலே முறையிட வேண்டும். யா அல்லாஹ் இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடு, இதிலிருந்து எனக்கு நிம்மதியை கொடு, அவனிடத்தில் தான் முறையிட வேண்டும் என்று சொல்லி சொல்ல வேண்டுமே தவிர, வீட்டில் இருக்கிற ஏதாவது குறைபாடுகளை வெளியில போய் சொல்லுவோமா? அந்த அம்மா இத்தனை மணிக்கு வந்தா தான் சாப்பாடு, 10 மணிக்கு மேல வந்தா நீயே போட்டு தின்னு சொல்லுது, எங்கேயாவது வெளியே போய் சொல்லுவோமா? மனிதர்கள் செய்கிற எல்லாத்தையுமே மறைக்கிறோம், பிள்ளைகள் செய்கிறார்கள் துக்கத்தை தருகிறார்கள், கவலையை தருகிறார்கள், மறைக்கிறோம். அல்லாஹ் செய்வதை மட்டும் ஏன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும், விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும்? நாம் நம்மிடத்தில் இருக்கிற நமது வீட்டில் இருக்கிற குறைபாடுகளை பிறகிடத்திலே சொல்லுகிற போது ஒரு கட்டத்தில் அவர்கள் தெரிகிறது என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு கோபப்படுவார்கள், ஆத்திரப்படுவார்கள். இங்க நடக்கிறத பூரா ஊரெல்லாம் போய் சொல்றேன், ஆத்திரப்படுவார்களா இல்லையா? அல்லாஹ் ஆத்திரப்பட மாட்டானா? அல்லாஹ் எவ்வளவு நமக்கு உபகாரம் செய்து விட்டு அவன் ஒரு கஷ்டத்தை தருகிற போது, சிரமத்தை தருகிற போது அது எல்லாரிடத்திலும் பகிரங்கப்படுத்திக் கொண்டு தெரிந்தால் அல்லாஹ் கோபப்பட மாட்டானா, வெறுக்க மாட்டானா? மனிதர்கள் அவைகளை சகித்துக் கொண்டு பொறுத்துக் கொண்டு அவனிடத்திலே மீள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய திட்டமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மா ஸுயில் அல்லாஹு ஷய்யன் அஹப்ப இலைஹி மினல் ஆஃபியா. அல்லாஹ்விடத்திலே கேட்கிற எல்லா துவாக்களை விட அவன் அதிகம் அதிகம் பிரியப்படுகிற துவா என்று சொன்னால் ஆரோக்கியத்தை கேட்பது மட்டும்தான். நீங்க எவ்வளவு கேளுங்க, எல்லாரும் எல்லாத்தையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று வைத்துக் கொண்டாலும் எல்லாத்தையும் விட அதிகம் அதிகம் விரும்புவது அடியார்கள் அவனிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்பதுதான். வினயமாக சொல்வார்கள், மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்விடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற போது கேட்டார்களாம், யாழ்லா ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் அல்லாஹ்வாக இருந்து நீ மூசாவாக இருந்தால் நீ என்னிடத்தில் என்ன கேட்பாய்? அல்லாஹ் பதில் சொன்னானா, ஆபியத்தை கேட்பேன் என்று சொன்னான், ஆரோக்கியத்தை கேட்பேன் என்று சொன்னான். இந்த உலகத்திலே மனிதருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஞாபகத்து அந்த ஞாபகம், அதை கேட்க வேண்டும். அது கிடைத்து விட்டால் நோய் என்பது சாதாரணமாக போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் கடுமையான ஜுரத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரை நோய் நிலை விசாரிக்கிறது அப்படி போனார்கள். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். கடுமையான ஜுரம், அவ்வளவு அவசரப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே நோயாளியை போனா வளவளனெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க, இந்த ஜுரம் அத்தஹார் உன்னை சுத்தப்படுத்தும் என்று சொல்வார்கள். அது நோயை சுத்தப்படுத்தும், உடலில் இருக்கிற கெடுதியை சுத்தப்படுத்தும், சேர்ந்து விட்ட பாவங்களை சுத்தப்படுத்தும். நோயாளியுடைய பக்கத்திலே உட்காருவார்கள், அவருடைய தலையிலே கை வைப்பார்கள், ரசூலுல்லாஹி துவாக்களை சொல்லி அவரை ஊதி விடுவார்கள். ஒரு நோயாளியை சென்று பார்க்கிற போது அவருடைய தலையிலே கை வைப்பதும், அதற்கு முடியாத பட்சத்தில் அவருடைய கையை பிடித்துக் கொள்வதும் சுன்னத்தாகும். இப்படி போய் இப்படி நின்று பார்த்துட்டு வர்றதில்லை, கையை பிடித்து அந்த நேரத்தில் அவருக்கு தலையை வருடுவதன் மூலமாக, தலையிலே நமது கரத்தை வைப்பதன் மூலமாக, கைகளிலே நமது கரத்தை வைத்து பயிர்வதன் மூலமாக அவருடைய மனதிலே ஒரு அமைதி ஏற்படும். அமைதி ஏற்படும்படியான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அல்லாஹ் சீக்கிர குணத்தை தருவான், அல்லாஹ் சீக்கிரமாக உங்களை இந்த நோயிலிருந்து விடுவிப்பான் என்று நல்ல வார்த்தைகளை சொல்லி அவருடைய மனதை குளிர வைக்கின்ற வார்த்தைகளை பேச வேண்டும். அது மட்டுமல்ல, அதிகமான நேரம் நோயாளி பக்கத்திலே நின்று கொண்டிருக்க கூடாது, சீக்கிரமாக அவரை விசாரித்து விட்டு அவருக்காக துவா செய்து விட்டு வெளியில வந்து விட வேண்டும். வளவளன் பேசிட்டு இருக்க கூடாது. அதனால்தான் நிறைய மருத்துவமனைகளில அவரை பார்க்கறதுக்கு கூட அனுமதி கொடுக்கறது இல்லை. எதையாவது பேச உடைய மன அழுத்தம் அதிகமாகிற போது அந்த நோய்க்கு செய்கின்ற சிகிச்சைகள் பலன் அளிக்காமல் போய்விடும். எனவே ஆறுதலான, மன அமைதியான, மனம் குளிரும்படியான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அந்த வகையில் அவருடைய கையையும் பிடித்துக் கொள்ள வேண்டும், அல்லது அவருடைய தலையை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மனிதரை நோய் சாரிக்கு சென்றார்கள். அல்லாஹ் உம்மை இதிலிருந்து பரிசுத்தப்படுத்துவான், உங்களை தூய்மைப்படுத்துவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். நோயினுடைய அந்த வேதத்தின் காரணமாக, அந்த வேதனையின் காரணமாக அவர் சொன்னார், யார் ரசூலுல்லா, இந்த நோய் என்னதான், இதெல்லாம் என்னை சுத்தப்படுத்தாது, கபரிலே கொண்டு போய் சேர்க்கிற வரையும் இதை விட்டு போகாதுன்னு சொன்னார். கபரிலே கொண்டு போய் சேர்க்கிற வரையில என்னை விட்டு இது போகாது என்று சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே நடந்தது. அந்த நோயினால் அவர் மரணித்தார், அதிலிருந்து அவர் விடுபடவில்லை. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஆமா, மௌத்தார வரையில் இப்படிதான் இருக்கும், இது இந்த மாதிரிதான், இது இந்த நோய் இந்த மாதிரிதான் அப்படின்னு யாராலும் அப்படி நம்பிக்கை கொண்டால் அந்த நோயை அவரை கொண்டு சேர்த்துரும். அதை விடுத்து அல்லாஹ் இதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பான், தூய்மைப்படுத்துவான், சுத்தப்படுத்துவான் என்ற நம்பிக்கை இருந்து விட்டால், அந்த நம்பிக்கையின்படி அல்லாஹ் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை வழங்குவான். நிறைகள் எல்லாம் இருக்கு, இன்னும் ஏராளமான செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களை காண கிடைக்கிறது. எனவே எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்வை முன்னிறுத்துங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். உடல் காலையிலே அதிகாலையிலே எழுந்திருப்பது உடல் நலத்துக்கு மிக ஆரோக்கியமானது. ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்கிறது எவ்வளவு பேர் எந்திரிக்கிறோம்? ஃபஜ்ர் நேரத்தில் உறங்குவது உடல் நலத்திற்கு தீங்கானது. அந்த நேரம் சூரியன் உதயமாகின்ற நேரம் உடல் நல கேடோடுதான் அது உதயமாகிறது. எனவே அதற்கு முன்னால் எழுந்திருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் பாருங்க, நான் இதுக்காக வேண்டி சொல்லல, சுகருக்காரங்க நிறைய பேருக்கு அந்த சுகர் எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் எத்தனை இன்சுலின் போட்டாலும் போறதே இல்லை. 450 இருக்கு, அப்படியே தான் இருக்கு. அடிக்கடி பிரச்சனை. டாக்டர் சொல்றான், நீ இனிமேல் இனிப்ப தொட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சுது. இந்த அளவுக்கு சொல்றான். ஆனா தொழுகிறவங்கள்ட்ட பாருங்க, அவளை ஏறாது. 400-450 எல்லாம் ஏறாது. மாத்திரை மருந்து சாப்பிடாட்டாலும் கூட அந்த 200-250 தான் வட்டமிட்டு கொண்டு இருக்கும். நீங்கள் வேண்டுமானால் சோதித்து பாருங்க. அந்த அளவுக்கு அந்த தொழுகையினுடைய, அந்த காலை தொழுகையினுடைய நேரம் அவ்வளவு ஆரோக்கியமானது. அவைகளை விடாது கடைபிடித்து வருகிற போது உடலிலே இருக்கிற நோய்கள் குறையும் அது மிகுதமாகாது. நேற்று தான் செக்அப் பண்ண 400 இருந்துச்சு. எப்படிங்க 400 வந்தது? நேற்று ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டேன். நாங்க வாரத்துல 5 பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறோம். போற இடத்துல எல்லாம் பிரியாணி தான், குஸ்கா தான், ஏறது கிடையாது. நான் சொல்லுவேன், அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், தொழுகுங்கள். தொழுகையின் மூலமாக ஏராளமான நோய்கள் கட்டுக்குள் அடங்கும். அதை நம்ம செய்யறது இல்லை. இது மாதிரி பெருமானார் சல்லாசமிகள் உடல் ஆரோக்கியத்திற்கான எத்தனையோ வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகளாம் இன்னொரு நேரத்திலே பார்த்துக் கொள்ளலாம். ஆக மனிதர்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இது போன்ற சோதனைகள் வருகிற போது விரண்டு போய்விடாமல், மிரண்டு போய்விடாமல், அல்லாஹ்வுடைய கலாச்சாரத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டு விடாமல், முழுமையாக முழுதாக அவைகளை நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இறைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் அதற்குரிய நிவாரணத்தை வழங்குவான். உடல் ஆரோக்கியம் என்பது இந்த உலகத்திலே அல்லாஹ் வழங்குகிற மிகப்பெரிய ஞாபகத்தை அவைகள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹால் அதற்குரிய எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு வழங்கி உலகிலும் மறு உலகிலும் ஆரோக்கியத்தோடு வாழுகிற அந்த நிலையை வாழ்வை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்